இது பனிப்பூக்கள் பாட்காஸ்ட். கேட்போம், அறிவோம்.
வணக்கம் நண்பர்களே. கடந்த பகுதியில் திரு ரவி அவர்கள் அமெரிக்க தேர்தல் நடைமுறை குறித்து விளக்கமாக கூறினார். இப்பகுதியில் அமெரிக்க தேர்தலில் இருக்கும் சிக்கல்கள், இந்த வருட தேர்தலில் இதுவரை என்னென்ன நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன, என்ன நிகழ்வுகள் நடக்க இருக்கின்றன போன்றவற்றை நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். வாருங்கள், நமது உரையாடலை தொடரலாம்.
இந்த தேர்தல் முறையில இருக்கக்கூடிய ஒரு வினோதமான ஒரு சிக்கல் இது. இது இதுதான் வந்து தீர்மானிக்க போகுது எந்த ஒரு அதிபரோட வெற்றியோ தோல்வியோ. இந்த எலக்ட்ரல் ஓட்டர்ஸ் தான் தீர்மானிக்க போறாங்க. இந்த எலக்ட்ரல் காலேஜ் சொல்றாங்க, அவங்கதான் தீர்மானிக்க போறாங்க. இந்த அமைப்புல இன்னொரு அடுத்த நிலைன்னு பாத்தீங்கன்னாக்க, இந்த தேர்ந்தெடுக்கப்படுற இந்த எலக்ட்ரல் காலேஜ்ல உறுப்பினர்களா இருக்கிறவங்க வந்து அந்தந்த கட்சியோட மேலிடம்தான் வந்து இவங்களை தேர்ந்தெடுக்கும். ஒரு ஒரு இந்த பிப்ரவரி மாசத்திலேயே தொடங்கிடும் அந்த தேர்தல் நடக்கக்கூடிய ஆண்டுல. பிப்ரவரி மாதம் தொடங்கி இந்த தேர்வுக்கு இந்த குழு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஆனாலும் இந்த தேர்தல் இறுதி கட்டத்துல பாத்தீங்கன்னாக்க, சில உறுப்பினர்களுக்கு வந்து மாற்று கருத்துக்கள் இருக்கக்கூடும். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னாக்க, குடியரசு கட்சி சார்பில் ஒரு 10 பேர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, ஜனநாயக கட்சி சார்பில் 10 பேர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இவங்க தேர்ந்தெடுக்க போற சமயத்துல வந்து இந்த கட்சி சார்பா யாரு இறுதி வேட்பாளரா வருவாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. என்ன இது வந்து பிப்ரவரி மாதத்திலே இந்த எலக்ட்ரல் காலேஜ் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுடுவாங்க. ஆனா ஜூன் ஜூலை மாதம் வரைக்கும் அந்த கட்சி சார்பா போட்டியிட போற இறுதி போட்டியாளர் யாரு அப்படின்றது உறுதிப்படாம இருக்கும். அந்த மாதிரியான நிலைகள் தான் இதற்கு முந்தைய ஆண்டுகள்ல இருந்தது. அந்த நேரத்துல என்ன ஆகும், இந்த கடைசியா தேர்ந்தெடுக்கப்படுற வேட்பாளரோட சில இந்த எலக்ட்ரல் காலேஜ்ல இருக்காங்க இல்லையா, இந்த உறுப்பினர்களுக்கு உடன்பாடு இருக்காது. சென்ற முறை பாத்தீங்கன்னாக்க, இப்போ ஹிலரி கிளின்டன் சார்பா ஒரு குழு தேர்ந்தெடுக்கப்பட்டது, டொனால்ட் ட்ரம்ப் சார்பா ஒரு குழு தேர்ந்தெடுக்கப்பட்டது மினசோட்டால. சோ இதுல வந்து ஹிலரி கிளின்டன் சார்பா தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த 10 உறுப்பினர்கள்ல ஒருத்தருக்கு வந்து ஹிலரி கிளின்டனோட உடன்பாடு இல்லை. சோ இதுல அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா, இதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்லணும், அது விடுபட்டு போயிடுச்சு. சோ இதுலயும் பாத்தீங்கன்னாக்கா, அடுத்த ஒரு சிக்கல் என்னன்னாக்கா, சில மாநிலங்கள்ல வந்து இந்த மொத்த உறுப்பினர்கள், இப்ப எலக்ட்ரல் காலேஜ்ல 10 உறுப்பினர்கள் இருக்காங்கனாக்க, பெரும்பாலான மாநிலங்கள்ல த வினர் டேக்ஸ் ஆல் அப்படின்ற மாதிரியான ஒரு பாலிசி வச்சிருக்காங்க. சோ இப்போ சென்ற வருடம் சென்ற முறை பாத்தீங்கன்னாக்க, ஹிலரி கிளின்டன் ட்ரம்ப் மோதினாங்க இல்லையா. சோ இதுல வந்து ஹிலரி கிளின்டன் மினசோட்டா மாநிலத்துல வந்து பெரும்பான்மையான வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. சோ இந்த 10 வேட்பாளர்கள், ஜனநாயக கட்சி சார்பா இருந்த 10 வேட்பாளர்களும் அவங்களுக்குதான் வாக்களிச்சிருக்கணும். அதுதான் முறை, அதுதான் வந்து ஒரு வரையறுக்கப்படாத விதி அது. பெரும்பாலான மாநிலங்கள்ல இந்த மாதிரிதான் இருக்கும். 48 மாநிலங்கள்ல இதுதான் பின்பற்றாங்க. 2 மாநிலங்கள் குறிப்பா சொல்லணும்னாக்கா, மெயின் மற்றும் நெவாடா, இந்த 2 மாநிலங்கள்ல மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, அந்தந்த இந்த குழு உறுப்பினர்கள் எப்படி பிரிக்கப்படுறாங்கன்னாக்கா, நம்ம இதுக்கு முன்னாடி அந்த கீழவை உறுப்பினர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, ஒரு ஒரு இந்த கவுண்டின்னு சொல்றோம் இல்லையா, ஒரு மாவட்டம் மாதிரியான ஒரு அமைப்பு, அதுல ஒரு ஒரு கவுண்டிக்கும் ஒரு உறுப்பினர் அப்படின்ற பட்சத்துலதான் வந்து இந்த கீழவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதே கான்செப்ட்ல இந்த தேர்தல் குழு உறுப்பினர்களும் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க ஒரு ஒரு கவுண்டிக்கும். சோ மெயின் அண்ட் நெவேடால மட்டும் என்னன்னாக்கா, ஒரு ஒரு கவுண்டிலயும் அந்த வேட்பாளர் என்ன ஓட்டு வாங்குறாரு, இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஊர்ல இந்த ஸ்காட் கவுண்டி இருக்கு, ஸ்காட் கவுண்டி ஒண்ணு இருக்கு, பக்கத்துல ஹெனபென் கவுண்டி இருக்கு. ஹெனபென் கவுண்டில வந்து ஹிலரி கிளின்டன் வின் பண்ணிட்டு ஸ்காட் கவுண்டில வந்து டொனால்ட் ட்ரம்ப் வின் பண்ணாருனாக்கா ஸ்காட் கவுண்டில உறுப்பினர் இருக்க உறுப்பினர் குடியரசு கட்சி உறுப்பினருக்கு ஒரு ஓட்டு கிடைக்கும். தேர்தல் உறுப்பினர்கள்
சொல்றேன்,
அவருக்கு வந்து ஒரு ஓட்டு கிடைக்கும். டெமோக்ராட்டிக் கட்சி சார்பா ஹெனபென் கவுண்டில வின் பண்ணாங்க இல்லையா, அவருக்கு வந்து ஒரு தேர்தல் குழு உறுப்பினருக்கு ஒரு ஓட்டு கிடைக்கும்.
சரி,
சோ இந்த மற்ற 48 மாநிலங்கள்லயும் அந்த மாநிலத்துல யார் வின் பண்றாங்களோ அந்த கட்சி சார்பா மொத்த தேர்தல் குழு உறுப்பினர்களோட ஆதரவும் கிடைக்கும். இந்த மெயின் நெவேடா 2 மாநிலங்கள்ல மட்டும் அந்தந்த மாவட்டங்கள் அளவுல யார் ஜெயிக்கிறாங்களோ அந்த மாவட்டத்துக்கு தனித்தனி தேர்தல் குழு உறுப்பினருக்கு ஒரு வாக்கு எண்ணிக்கை கிடைக்கும். சோ இதுதான் முறைமை. இதுல பாத்தீங்கன்னாக்க சென்ற முறை என்ன நடந்ததுனாக்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மினசோட்டால இருக்கிற 10 ஜனநாயக கட்சி உறுப்பினர்களும் ஹிலரி கிளின்டனுக்கு தான் வாக்களிச்சிருக்கணும். ஏன்னா ஹிலரி கிளின்டன் தான் அந்த மாநிலத்துல முதன்மையா இருந்தாங்க. ஆனா அதுல ஒரு உறுப்பினருக்கு வந்து ஹிலரி கிளின்டன் அவங்களோட கொள்கையில உடன்பாடு இல்லை. அதனால இவர் என்ன பண்ணிட்டாருனாக்க, அதுக்கு போட்டியிலேயே இல்லாத டோனி சாண்டர்ஸ்க்கு தன்னுடைய வாக்கு பதிவு பண்ணிட்டாரு. அவர் போட்டியிலேயே இல்லை, இருந்தாலும் அவர் பேருக்கு அவருடைய வாக்கு பதிவு பண்ணிட்டாரு. அதனால ஹிலரி கிளின்டனுக்கு வந்து 9 வாக்குகள் தான் கிடைச்சது.
அதுக்கப்புறம் நம்ம ஊர்ல பண்ற மாதிரி இந்த வாக்கு சீட்டை மறந்து பாக்கெட்லயே வச்சுட்டு கொண்டு வர மாதிரியெல்லாம் எதுவும் வழிமுறை
இது வந்து அதையும் தாண்டி ஒரு புனிதமான நிலை அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து இதுதான், இது எல்லாமே வந்து எழுதப்படாத விதிகள். இது இதற்கு வந்து பெரும் எதிர்ப்பு இருந்துட்டு இருக்கு. இந்த நேரடியா இந்த பாப்புலர் ஓட் படி ஒரு அதிபரை தேர்ந்தெடுக்க முடியாத நிலை எனக்கு தெரிஞ்சு அமெரிக்கால மட்டும்தான் நிலவுதுன்னு நினைக்கிறேன். மற்ற நாடுகள் எல்லாம் வந்து நேரடியா ஒரு தனி மனிதரும் அளிக்கக்கூடிய வாக்கு அந்த நாட்டுடைய அதிபரையோ இல்ல முதன் மந்திரியோ பிரதம மந்திரியோ தேர்ந்தெடுக்கும். அமெரிக்கால மற்றும் இந்த 2 எண்ணிக்கைகள் இருக்கு. ஒண்ணு வந்து இந்த பாப்புலர் ஓட் அப்படின்னு சொல்றது, அந்த பாப்புலர் ஓட் அடிப்படையில எலக்டோரல் ஓட், அதுதான் வந்து இறுதியா அதிபரை தேர்ந்தெடுக்கு. இதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னாக்கா, இப்போ குறிப்பா ஒரு மாநிலம் எடுத்துட்டாக்க, இப்போ கலிபோர்னியான்னு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த அதிகமான ஜனத்தொகை இருக்கு மாநிலம் அது. அந்த மாநிலத்துல ஒரு கட்சியினருக்கு பெரும்பான்மையான ஆதரவு இருந்ததுனாக்க அத காரணம் காட்டி ஒருத்தர் வந்து அட்வான்டேஜ் ஒர்க்கு சாதக பாதக நிலை வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான். அந்த ஜனத்தொகையோட சாதக பாதகங்கள் வந்து மற்ற மாநிலங்களோடைய அவங்களுடைய ரெப்ரஸன்டேஷனை எந்த விதத்திலையும் பாதிக்க கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு காரணத்தை கொண்டு அந்த ஒரு அமைப்பு தான் இது.
சரி சரி, அதான் வந்து நீங்க சொல்றத பாத்தீங்கன்னா இங்க ஜனாதிபதியா வர்றதோ இல்ல ஜனாதிபதி வேட்பாளரா வர்றவங்க யாருங்கிறதே வந்து கடைசி வரைக்கும் சஸ்பென்ஸ்ல தான் இருக்கும் போல, மக்களுக்கும் அந்த எலக்டோரல்னு சொல்ற அவங்களுக்குமே இல்லையா?
கண்டிப்பா கண்டிப்பா. இதுல என்ன நடக்கும்னாக்க, இதுல இந்த ஊடகங்கள்ல பெரும்பாலும் என்ன அசியம் பண்ணிப்பாங்க, என்ன ஒரு கணிப்புனாக்க, அந்தந்த மாநில முடிவுகள் தெரிஞ்ச உடனே அவங்க அவங்களுடைய கணிப்பு என்னன்னாக்க, இந்த மாநிலத்துல இருக்க தேர்தல் குழு உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து அந்த கட்சி சார்பான தலைவருக்கு தான் அந்த வேட்பாளருக்கு தான் வந்து ஆதரவு தெரிவிப்பாங்க அப்படின்ற ஒரு முடிவுல தான் வந்து பெரும்பாலான சமயங்கள்ல பாத்தீங்கன்னாக்க, அந்த தேர்தல் நடைபெற்ற நாள்லயே வந்து அடுத்த அதிபர் யாரு அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவு வெளியாயிடும். அந்த முடிவு வந்து ஒரு அதிகாரப்பூர்வமற்ற முடிவு தான் அது. இவங்க எல்லாருமே இந்த விதமா தான், இந்த தேர்தல் குழு உறுப்பினர்கள் எல்லாருமே இந்த விதமா தான் ஓட்டளிப்பாங்க அப்படின்ற ஒரு கணிப்புல வரக்கூடிய முடிவுகள்.
சரி சரி.
ஆனா உண்மையா பாத்தீங்கன்னாக்கா நவம்பர் மாத முதல் முதல் திங்களை தொடர்ந்து வரக்கூடிய செவ்வாய், அது ஒரு அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. முதல் திங்களை தொடர்ந்து வரக்கூடிய செவ்வாயில தான் வந்து தேர்தல் நடக்கும். ஸோ அந்த நவம்பர் மாதம் முதல் வாரத்திலேயே வந்துடும், கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா முதல் 7-8 தேதிக்குள்ள வந்துடும். அந்த நாள்லயே வந்து ஊடகங்களும் பொதுமக்களும் வந்து இவங்கதான் அடுத்த அதிபர் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா கூட, இந்த உண்மையான எலக்ட்ரல் காலேஜ் உறுப்பினர்கள் வந்து டிசம்பர் மாதம் 2வது வாரத்துலதான் வந்து அடுத்த தேர்தல், அடுத்த அதிபர் யார் அப்படின்றதுக்கு அவங்களோட வாக்கை செலுத்துவாங்க. ஸோ இந்த இடைப்பட்ட காலத்துல வந்து நம்ம நம்மளோட கணிப்பை தான் இவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க, இவங்க தான் அடுத்த அதிபரா வருவாங்க அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து பிரசன்ட் பிரசிடென்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்த அடுத்த அதிபரா வரக்கூடிய அதிகபட்ச
வாய்ப்பு
வாய்ப்புகள் உள்ளவர் அப்படின்ற மாதிரியானவர் இதுதான்.
சரி சரி சரிங்க. ரொம்ப சிக்கலான ஒரு சட்டத்திட்டங்கள், அதை முடிஞ்சளவுக்கு தெளிவாகவே சொல்லிட்டீங்க ரவி, நன்றி அதுக்கு. இப்போ அடுத்தது வந்து இப்போ இந்த தேர்தல், இந்த வருட தேர்தலில் வந்து இதுவரைக்கும் என்னென்ன நடந்திருக்கு, நீங்கள் சொன்ன அந்த நடைமுறையில் இதுவரைக்கும் என்னென்ன நடந்திருக்கு, இனி அடுத்து என்னென்னா என்னென்ன முக்கிய நிகழ்வுகள் நடக்க இருக்கின்றன?
இது பாத்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஒரு கட்சி சார்பிலும் வந்து 2 கட்சிகள் தான் இருக்கு. ஆனா இந்த 2 கட்சிகள் சார்பிலையும் வந்து நிறைய பேர் வந்து இந்த போட்டிக்கு, இந்த அடுத்த அதிபரா வரத்துக்கு வந்து அந்த கட்சி சார்பா வந்து தங்களுடைய விண்ணப்பங்களை தெரிவிப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னாக்கா தொடக்கத்துல வந்து இது நம்ம இப்ப இருக்கக்கூடிய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து அவர் முதல் அதிபரா பதவி ஏற்ற காலத்திலேயே வந்து அவர் பதவியேற்ற ஒரு 6-7 மாதங்களுக்குள்ளாவே அடுத்த தேர்தலுக்கும் நான் வந்து போட்டியிட போறேன், அடுத்த பதவி காலத்துக்கும் நான் போட்டியிட போறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவருடைய விண்ணப்பத்தை அப்பவே தெரிவிச்சிட்டாரு. ஸோ அதனால பாத்தீங்கன்னாக்கா அந்த கட்சி சார்பா வந்து பெரிய அளவுல மாற்று வேட்பாளர் யாருமே வரல. ஆனா பாத்தீங்கன்னாக்கா ஜனநாயக கட்சி சார்பில் தொடக்கத்தில், அதாவது இந்த இது எப்பவுமே பாத்தீங்கன்னாக்கா அந்த தேர்தல் நடக்கக்கூடிய ஆண்டு எதுவா இருந்தாலும் அதற்கு முந்தைய ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு முன்பாகவே இந்த நிகழ்ச்சிகள் தொடங்கிடும். இந்த வேட்பாளர்கள் யாரெல்லாம் வந்து அந்த அதிபர் தேர்தலுக்கு போட்டியிட விரும்புறாங்களோ அவங்க விண்ணப்பிச்சு தங்களுடைய பலம் என்ன, தங்களுடைய கொள்கை என்ன அப்படின்றத வந்து தெளிவுபடுத்திட்டே வருவாங்க மக்களுக்கு. ஸோ இந்த பிரச்சாரங்கள்லாம் வந்து ஒரு வருடத்துக்கு முன்பாகவே தொடங்கிடும். ஸோ அந்த விதத்துல பாத்தீங்கன்னாக்கா ஜனநாயக கட்சி சார்பில் 28 நபர்களுக்கு மேல வந்து தங்களுடைய விண்ணப்பங்களை சமர்ப்பித்தாங்க. இந்த அதிபர் தேர்தலுக்கா ஜனநாயக கட்சி சார்பில் நான் போட்டியிட விரும்புறேன் அப்படின்னு
சொல்லிட்டு
இந்த 28 பேர் வந்து பல்வேறு துறைகள்ல இருந்து வந்தாங்க. சில தொழிலதிபர்கள், சில நடிகர்கள், சில அரசியல்வாதிகள், இந்த மாதிரி பல்வேறு துறைகள்ல இருந்து வந்து தங்களுடைய ஆசையை தெரிவிச்சிருந்தாங்க. இதுல வந்து எப்படி இதை வந்து வடிகட்டி கடைசியில ஒரு வேட்பாளரை உறுதி செய்யறாங்க அப்படின்னாக்க, அந்தந்த கட்சி சார்பா வந்து இந்த பிரைமரிஸ் அப்படின்னு சொல்றாங்க, இந்த தேர்தலுக்கு தகுதியான வேட்பாளர் யார் அப்படின்னு இறுதி செய்யறதுக்காக ஒரு சின்ன சின்ன தேர்தல்கள் நடக்குது.
இது நடக்கிற தேர்தல்கள்,
ஆமா இது அந்தந்த கட்சிக்குள்ள நடக்கிற தேர்தல். ஆனா 2 கட்சி சார்பாகவும் இந்த தேர்தல்கள் நடக்கும். குடியரசுக் கட்சியினரும் அந்த மாதிரியான குட்டி தேர்தல் நடத்துவாங்க, ஜனநாயக கட்சியினரும் அந்த மாதிரியான தேர்தல்கள் நடத்துவாங்க. ஸோ இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னாக்கா பிரைமரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சில மாநிலங்கள்ல வந்து பழைய காலத்துல எல்லாம் வேறொரு முறை இருந்தது. இந்த பிரைமரிஸ் அப்படின்னு சொல்றதுல என்னன்னாக்கா நம்மள மாதிரி சாதாரண பொது மக்கள் கூட நான் வந்து இவரு தான் வந்து அடுத்த வேட்பாளரா வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் நம்மளுடைய ஆதரவை வாக்கு சீட்டு மூலமா செலுத்தலாம். பழங்காலத்துல எல்லாம் என்ன முறை இருந்ததுனாக்கா இந்த காக்கஸ் அப்படின்னு ஒரு முறை இருந்தது. இந்த காக்கஸ் முறைப்படி பாத்தீங்கன்னாக்கா அந்தந்த கட்சி தான் முடிவு பண்ணும். அந்தந்த மாநில அளவுல இருக்கிற கட்சி அவங்களோட தலைமை கழகத்துல கூடி அவங்கதான் முடிவு பண்ணுவாங்க. நம்ம கட்சி சார்பா வந்து இந்த நபர் தான் வந்து அடுத்த அதிபரா வர்றதுக்கு விண்ணப்பிச்சிருக்காரு, இவங்களுக்கு யாரெல்லாம் ஆதரவு தெரிவிக்கிறீங்க அப்படின்னாக்க அவங்க எல்லாரும் கை யாரு அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களோ அவங்க கை தூக்குவாங்க. அதே மாதிரி ஏலம் விடுற மாதிரி நடந்துட்டு இருந்தது முன்னாடி காக்கஸ் அப்படின்றது. இப்போ வந்து ஒரு ஒரு பல மாநிலங்கள் வந்து இந்த பிரைமரி அப்படின்ற முறைக்கு மாறாங்க. இந்த பிரைமரி முறைக்கு வந்ததுனால என்ன ஆகுதுன்னாக்க ஒரு ஒரு மாநிலத்திலயும் அந்தந்த கட்சி சார்பா அதிபர் வேட்பாளரை தேர்ந்த அந்த வேட்பாளருக்காகவே ஒரு தேர்தல் நடக்குது. அதிபர் வேட்பாளரா யாரு வரணும் அப்படிங்கறதுக்காக நடக்கக்கூடிய தேர்தல், அதற்கு பொதுமக்கள் வாக்களிக்கலாம். அந்த வாக்கு அடிப்படையில தான் வந்து யாரு அடுத்த அதிபர் போட்டிக்கு யார் இறுதி வேட்பாளரா தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்றது இறுதி செய்யப்படும். சோ அந்த வகையில பாத்தீங்கன்னாக்க ஜனநாயக கட்சி சார்பில் 28 பேர் தொடக்கத்துல இருந்தாங்க சென்ற ஆண்டு தொடக்கத்துல. ஆனா படிப்படியா அவங்களுடைய பிரச்சாரங்கள் எடுபடாம போயிடுச்சு, இல்ல அவங்களுக்கு செலவு பண்றதுக்கு போதிய பொருள் வசதி இல்ல அப்படின்ற மாதிரி காரணங்களுக்காக பலர் வந்து அந்த போட்டியில இருந்து விலகிட்டாங்க. ஏன்னா வந்து ஒரு 4-5 வேட்பாளர்களோட காம்படிஷன்ஸ் அந்த போட்டி வந்து ரொம்ப கடுமையான போட்டி இருந்தது. யார் யாருன்னு பாத்தீங்கன்னாக்க ஜனநாயக கட்சி சார்பில் நம்ம ஜோ பைடன் இருந்தாரு, அதுக்கப்புறம் போர்னி சாண்டர்ஸ் இருந்தாரு, அதுக்கப்புறம் எலிசபெத் வாரன் இருந்தாங்க. இது தவிர்த்து 4வது ஒருத்தர் ஒரு இளைஞர் ஒருத்தர் பீட் பூட்டிச்சேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேர் இருந்தாங்க. கூடவே இந்த மைக்கேல் ப்ளூம்பர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொழிலதிபர் ஒருத்தர், அவருக்கு அரசியலுக்கு அவ்வளவு அனுபவம் இல்லை, இருந்தாலும் அவர் வந்து அந்த கடுமையான ஒரு போட்டி இருந்தது. இவங்க 5 பேர்ல யாரெல்லாம் அடுத்த அதிபருக்கு தேர்தல் பொருத்தமானவங்க அப்படின்றதுக்கு வந்து பல மாநிலங்கள்ல தேர்தல் நடைபெற்றது. இதுல வந்து படிப்படியா பீட் புடிச்சேஜ் அவருக்கு வந்து போதுமான ஆதரவு கிடைக்கல பல மாநிலங்கள்ல, அதனால அவர் பின்வாங்கிட்டாரு. மைக்கேல் ப்ளூம்பர்க் அவருக்கும் வந்து அவர் எதிர்பார்த்த அளவுக்கு ஆதரவு கிடைக்கல, அதனால அவரும் விலகிட்டாரு. கடைசியா பாத்தீங்கன்னாக்கா இந்த 3 பேர், ஜோ பைடன், பெர்னி சாண்டர்ஸ், எலிசபெத் வாரன், இவங்களுக்கு 3 பேருக்குள்ளதான் வந்து கடுமையான போட்டி இருந்துட்டே இருந்தது. இந்த கட்சிகள் இதுக்கும் வந்து ஒரு இலக்கு வச்சிருக்காங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட இலக்கு எண்ணிக்கையில வந்து அவங்களுக்கு ஓட்டு கிடைச்சதுனாதான் அவங்க வந்து அதிபர் வேட்பாளரா தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அந்த மாதிரி பாத்தீங்கன்னாக்க ஜனநாயக கட்சி சார்புல மொத்தம் வந்து இறுதி வேட்பாளரா தேர்ந்தெடுக்கப்படணும்னாக்க 1991 ஓட்டுகள் தேவை அந்த கட்சி உறுப்பினர்கள் கிட்ட இருந்து. அதுல வந்து பைடன் வந்து கொஞ்சம் முன்னணி வகிச்சுட்டே வந்தாரு. சோ இந்த காரணத்தினால வந்து பாத்தீங்கன்னாக்க மற்ற போட்டியாளர்கள் எல்லாருமே விலகிட்டாங்க. இந்த போட்டியாளர்கள் எல்லாரும் விலகிட்டாலும் கூட இப்போதைக்கு வந்து ஜனநாயக கட்சி சார்பில் இருக்கக்கூடிய ஒரே வேட்பாளர் ஜோ பைடன் மட்டும்தான். இருந்தாலும் அவருக்கு இன்னைக்கு தேதி வரைக்கும் அவருக்கு 1464 வாக்குகள் தான் இருக்கு. ஆனா அவரு இறுதி வேட்பாளரா அறிவிக்கப்படணும்னாக்க 1991 வாக்குகள் தேவை. சோ இது வரைக்கும் பெரிய பெரும்பாலான மாநிலங்கள்ல தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு. இன்னைக்கும் வந்து அந்த ஜார்ஜியா மாநிலத்துல வந்து இந்த பிரைமரி எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. சோ அதே போல இன்னும் சில மாநிலங்கள்ல நடக்க வேண்டியிருக்கு இந்த தேர்தல்கள். நியூ ஜெர்சி, பென்சில்வேனியா, இந்தியானா, மேரிலாண்ட், இந்த மாதிரியான ஒரு பெரிய மாநிலங்கள் இந்த இடங்கள்ல எல்லாம் வந்து தேர்தல்கள் நடக்க வேண்டி இருக்கு. சோ அந்த தேர்தல்கள் எல்லாம் முடிஞ்ச பிறகு இருக்கிற ஒரே வேட்பாளரான ஜோ பைடனுக்கு தான் வந்து அதிகபட்ச வாக்குகள் கிடைக்கும். அதாவது அந்த குறிப்பிட்ட இலக்கை அடையக்கூடிய அளவுக்கு வாக்குகள் கிடைக்கணும். அது கிடைச்சதுனாக்கா ஜனநாயக கட்சி சார்பில் வந்து ஜோ பைடனும் குடியரசு கட்சி சார்பில் வந்து டொனால்ட் ட்ரம்ப்பும் போட்டிடுவாங்க.
சரி சரி.
ஸோ குடியரசு கட்சி சார்பில் வந்து யாரும் ஒரு பெரிய அளவில் யாருமே வந்து அவருக்கு போட்டியாளராக வரல. ஒரே ஒருத்தர் தான் தன்னை போட்டியாளராக அறிவிச்சிருக்காரு. அதனாலும் அவருக்கு எந்த விதமான ஆதரவும் கிடைக்கல. ஸோ அந்த கட்சியில் பார்த்தீங்கன்னாக்கா 1276 வாக்குகள் இருந்ததுனாக்கா அந்த கட்சி சார்பாக போட்டியிடக்கூடிய இறுதி வேட்பாளர் அவரு தான் அப்படின்னு அறிவித்தாங்க. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப்க்கு ஏற்கனவே 1604 வாக்குகள் இருக்கு. தேவையான வாக்குகளை விட 400 வாக்குகள் அதிகமாகவே பெற்றிருக்கிறதுனால குடியரசு கட்சி சார்பில் அடுத்த வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப் தான் அப்படின்னு உறுதி செய்யப்பட்டு விட்டது. ஜனநாயக கட்சி சார்பில் ஜோ பைடன் தான் இருக்க ஒரே போட்டியாளர். அவர் இன்னும் உறுதி செய்யப்படல, அதை நோக்கி போயிட்டு
இருக்காரு. நன்றி ரவி. இத்துடன் நம்ம இந்த பகுதியை நிறைவு செய்து கொள்ளலாம். அடுத்த பகுதியில் COVID-19 பிரச்சனையால் அமெரிக்க தேர்தல் எப்படி பாதிப்படைந்துள்ளது அதை பற்றி நம்ம உரையாடலாம். நன்றி, வணக்கம்.